One of the most important things we need to understand about God's way.
தேவனுடைய வழிகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால்
is in 1 Peter chapter 1
1 பேதுரு 1 அதிகாரம்
and verse 16
16 வசனம்
here it says you shall be holy for I am holy
நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே
That's written in the book of Leviticus.
இந்த வசனம் லேவியராகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
In fact, the whole book of Leviticus is written only to teach Israel one thing, that God is holy.
தேவன் பரிசுத்தர் என்கிற அந்த ஒரே பாடத்தை இஸ்ரவேலுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தான் முழு லேவியராகமம் புத்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது.
And that's one of the books which I think most of us don't read at all.
நம்மில் அநேகர் வாசிக்காத ஒரு புத்தகம் லேவியராகமம்.
But if you read that book, you see how God gave so many offerings for sin.
பாவத்திற்கு பரிகாரமாக எத்தனையோ பலிகளை தேவன் அங்கே நியமித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம்.
To teach people that sin was not something very cheap.
பாவம் என்பது ஏனோதானோ என்று நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார்.
Of course, the standard of sin in the Old Testament was not as serious, as high as it is in the New Covenant.
புதிய உடன்படிக்கையிலே பாவம் எவ்வளவு சீரியஸாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டிலே அதனுடைய தரம் சற்று குறைந்துதான் காணப்பட்டது.
They only had to avoid physical adultery. We have to avoid it in the mind also.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் சரீரப்பிரகாரமாக உள்ள விபச்சாரத்திற்கு வேசித்தனத்தை விலகியிருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே நாம் சிந்தியிலே கூட விபச்சாரம் செய்யக்கூடாது.
But there were many other commandments.
இதுபோல இன்னும் பல கட்டளைகள் பிரமாணங்கள் இருந்தது.
And if they disobeyed a commandment, they had to bring a goat.
அவர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும்.
How much does a goat cost?
ஒரு ஆடுக்கு என்ன விலை?
Few hundreds of rupees.
ஒரு சில 100 ரூபாய்கள் அதனுடைய விலை இருக்கலாம்.
That's how much you have to pay every time you sin.
ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது அவ்வளவு தூரம் நீங்கள் விலை செலுத்த வேண்டும். ஒரு சில 100 ரூபாய்.
Supposing you had to pay 1000 rupees to God every time you sin, I think you'll stop sinning very soon.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது 1000 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம், நீங்கள் சீக்கிரமாக பாவம் செய்வதை நிறுத்தி விடுவீர்கள்.
That was the meaning of bringing a goat as an offering to God.
ஒரு ஆட்டை தேவனுக்கு பலியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதுதான் அதனுடைய அர்த்தம்.
It's not just bringing some rice or some wheat, which is very cheap.
ஏதோ கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் அரிசி கொண்டு வந்தால் போதும் என்று பழைய ஏற்பாட்டிலே அப்படி இல்லை.
It is very expensive to sin.
பாவம் செய்வதற்கு எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது.
And if you sin every day, in one month you'll become bankrupt.
ஒரு மாதம் நீங்கள் தினந்தோறும் பாவம் செய்வீர்கள் ஆனால் ஒரு மாதத்திலேயே நீங்கள் ஆண்டி ஆகி விடுகிறீர்கள்.
You'll have to stop sinning.
பாவம் செய்து நிறுத்திதான் ஆக வேண்டும்.
So God was trying to teach them, sin is not cheap.
ஆகவே பாவம் என்பது அதை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ள கூடாது, மலிவானது அல்ல.
And in so many ways, in what they were to eat also, the Lord told them, you can't just eat anything you like, you must eat only clean food.
சாப்பிடக்கூடிய காரியங்களிலே கூட நீங்கள் என்னென்ன காரியங்களை சாப்பிடலாம் என்னென்ன கறியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அதிலேயும் தெளிவாக ஆண்டவர் நியமத்தை கொடுத்திருந்தார்.
He was trying to show them, in everything we must be holy.
எல்லாவற்றிலுமே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் போதிக்கிறார்.
But because we Christians have not grown up with that culture.
இந்த கலாச்சாரத்திலே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் வளரவில்லை.
We have not understood the seriousness of sin.
ஆகவே தான் நாம் பாவத்தினுடைய கொடூரத்தை நாம் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறோம்.
You take people like Peter and James and John.
பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை பாருங்களேன்.
They grew up in that culture.
அவர்கள் அந்த கலாச்சாரத்திலே வளர்ந்தார்கள்.
If they sinned, they had to bring a goat.
அவர்கள் பாவம் செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஆடை கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள்.
After 30 years of doing that, then only came to the new covenant.
30 ஆண்டுகள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததற்கு பிறகுதான் அவர்கள் புது உடன்படிக்கைக்கு கீழாக வந்தார்கள்.
For 30 years they understood the seriousness of sin.
ஆகவே 30 ஆண்டுகளாக பாவத்தினுடைய கொடூரத்தையும் அதனுடைய சீரியஸ்னஸையும் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள்.
All those early Christians were all Jewish people.
அந்த காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அவர்கள் யூதர்களாக இருந்தார்கள்.
In the beginning.
ஆரம்பத்திலே.
And they all had been taught from childhood how serious sin is.
ஆகவே பாவம் எவ்வளவு கொடூரமா இருக்கிறது என்பது அவர்கள் சிறு பிராயம் முதல் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது.
So one day when they came to the new covenant.
ஆகவே ஒரு நாளிலே அவர்கள் புதிய உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்த பொழுது
Blood of Jesus cleanses them.
அவர்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது.
They appreciated the value of that blood 1000 times more than you and I appreciate.
நீங்களும் நானும் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மேன்மையாக எண்ணுகிறோமோ அதை காட்டிலும் அவர்கள் 1000 மடங்கு அதிகமாக மேன்மையாக எண்ண கற்றுக்கொண்டார்கள்.
We have never paid 1000 rupees for a goat.
ஏனென்றால்
every time we committed one sin.
ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு பாவம் செய்யும் பொழுது 1000 ரூபாயை கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி பலி செலுத்தவில்லை.
From childhood we have just said, oh, tell Jesus I'm sorry.
சிறு பிராயம் முதல் நாம் எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்துடுவார் என்றே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
Supposing both of us are brought up in two different ways.
நாங்கள் இருவரும் இரண்டு வித்தியாசமான வழிகளிலே வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
I'm just told to say, Lord, forgive me, and it's gone.
ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து விடுங்கள் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, அதோடு போய்விட்டது.
He is taught that every time you sin you pay 1000 rupees.
இவருக்கு ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அவர் அப்படி வளர்க்கப்படுகிறார்.
After 30 years who is going to take sin more seriously between both of us?
30 ஆண்டுகள் கழித்து எங்கள் இருவரிலுமே யார் பாவத்தை அதிக சீரியஸா எடுப்பார்கள்?
His bank account has almost become zero.
இவருடைய வங்கி கணக்கில பார்த்தால் பூஜ்யம் தான் பணம்.
My bank account is very high because I'm not even paying 1 rupee for my sin.
இவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல பாக்கும்போது பாவத்துக்கு 1 ரூபாய் கூட கட்டவில்லை, ஆகவே பணம் நிரம்பி வழிகிறது.
Sin will be far more serious for him than it is for me.
எனக்கு இவருக்கு பாவம் எவ்வளவு சீரியஸா இருக்கிறதோ அதைவிட இவருக்கு குறைவாக தான் இருக்கும்.
Because I would just say words, Lord forgive me.
ஏனென்றால் ஆண்டவரே பாவம் செய்யும் பொழுது ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டால் போதும்.
This is the trouble with 99% of Christians.
99% கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையே இதுதான்.
They have not valued the blood of Jesus Christ.
இயேசுவின் இரத்தத்தை அவர்கள் மதிக்க மேன்மையாக என்ன கற்றுக்கொள்ளவில்லை.
This is why the old covenant people, they had a tremendous thankfulness for the blood of Jesus Christ.
ஆகவே தான் பழைய உடன்படிக்கையின் கீழாக வாழ்ந்தவர்கள் இயேசுவின் இரத்தத்துக்காக அவருடைய பலிக்காக அதிக நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள்.
And that's why he says here in verse 18 and 19.
ஆகவே
two verses down.
ஆகவே தான் இங்கே பார்க்கிறோம் 18 19 வசனங்களிலே
that you were redeemed not with silver and gold and goats and all that, but with the precious blood of Christ.
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் இல்லாமல் பொன்னினாலும் வெளியேறப்பட்ட வெள்ளினாலும் நீங்கள் மீட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம்.
That means all your money, even if you spent your entire bank account, that is not as equal to the blood of Jesus Christ.
உங்களுடைய முழு பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தையும் நீங்கள் கொண்டு வந்து வைப்பீர்கள் ஆனால் அது எந்த விதத்திலேயும் இயேசுவின் ரத்தத்துக்கு ஈடே ஆக முடியாது.
He's comparing all the silver and the gold in the world with the blood of one lamb.
இந்த முழு உலகத்திலே இருக்கிறதான பொன் வெள்ளி எல்லாவற்றையும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிடுகிறார்.
This is even if you committed 1000 sins in the old days and brought 1000 lambs and spent all your silver and gold for that.
நீங்கள் கடந்த காலத்திலே 1000 பாவங்களை செய்து 1000 ஆடுகளை கொண்டு வந்து பலியிட்டு அதற்காக எவ்வளவோ பொன்னையும் வெள்ளியும் நீங்கள் செலவு செய்திருந்தாலும் கூட
bank account is zero today.
அதன் நிமித்தமாக உங்களுடைய காசெல்லாம் காலியாகி விட்டது.
That is nothing compared to the blood of this one lamb, Jesus Christ.
அதை பொறுத்த மட்டில் நீங்கள் இயேசுவின் இந்த ரத்தத்துக்கு அது ஈடாகவே முடியாது என்று சொல்கிறார்.
I want to say to all of you, my brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்?
You want to understand God's way.
தேவனுடைய வழிகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால்
you have to understand the seriousness of sin.
பாவத்தினுடைய கொடூரத்தை அதனுடைய பயங்கரத்தை நீங்கள் கண்டிப்பாய் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Any sin.
எந்த பாவமாக இருந்தாலும் சரி.
If I get angry and speak one word to him.
நான் கோபப்பட்டு இவரிடத்தில் ஒரு வார்த்தை
பேசினாலும்
ஒரு வாக்கியம் அல்ல ஒரு வார்த்தை,
you fool,
ஏ முட்டாள்,
that's enough,
அது போதும்.
You know Jesus said in Matthew 5, that's enough to make me guilty.
என்னை குற்றவாளியாய் மாற்றுவதற்கு அது போதும் என்று மத்தேயு 5 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார்.
In verse 22,
22 வசனம்.
Verse 21 he said, olden times the standard was different, you don't kill anybody.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ள தரமானது வேறு விதமா இருந்தது, யாரையும் கொலை செய்யக்கூடாது, அவ்வளவுதான்.
I have never killed anybody in my life.
என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் யாரையும் கொலை செய்ததில்லை.
And I don't plan to kill anybody either.
இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே யாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறதும் இல்லை.
That is no problem for me.
அது எனக்கு பிரச்சனையே இல்லை.
But that is not the standard today because I am not a follower of Moses.
நான் மோசேயை பின்பற்றுகிறவனா இராதபடினாலே அது எனக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகிற தரம் அல்ல.
If you are a follower of Moses then that is your standard.
மோசேயை நீங்கள் பின்பற்றுவளாய் இருந்தால் அதுதான் உங்களுடைய தரம்.
But if you are a follower of Jesus Christ,
ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவளாய் இருந்தால்,
that is not your standard.
இது உங்களுடைய தரமே அல்ல.
Your standard is in verse 22.
உங்களுடைய தரம் அல்லது வாழ்க்கையின் நிலை எங்கே இருக்கிறது என்றால் 22 வசனத்தில்
இருக்கிறது. That means first of all you get angry with your brother.
முதலாவது சகோதரர் மீது கோபித்துக் கொள்கிறீர்கள்.
You don't say anything.
ஒண்ணு வாயிலே பேசவில்லை.
It's only in your heart.
உள்ளத்திலே தான் கோபம் இருக்கிறது.
Already you are guilty.
ஏற்கனவே நீ குற்றவாளியாய் இருக்கிறாய்.
What a standard.
என்ன உயர்ந்த தரம் பாருங்கள்.
You husbands,
புருஷர்களே,
if you get angry with your wife and you don't say a single word,
நீங்கள் மனைவியின் மீது கோபப்பட்டு ஒரு வார்த்தை கூட வெளியே சொல்லவில்லை,
you think you are very holy.
பரிசுத்தமா இருக்கிறேன் என்று
எண்ணுகிறீர்களா? No.
இல்லை.
According to if you are a follower of Moses, you are very holy.
மோசேயை பின்பற்றுகிறவராக இருந்தால் நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள்.
You can't say you are a follower of Jesus and have anger in your heart.
ஆனால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உள்ளத்திலே கோபம் வைக்க முடியாது.
If you are angry in your heart,
கோபம் இருந்தால் நீங்கள் குற்றவாளி
ஆயிருக்கிறீர்கள். இன்னும்
ஒருபடி முன்னாக சென்று அவனை பார்த்து ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி நீங்கள் அழைக்கிறீர்கள்.
ராகா,
நீ ராஸ்கல் என்று சொல்கிறீர்கள்.
Or no, verse 3. Raka means sort of empty head or
வீணன், நீ பிரயோஜனமற்றவன் என்று சொல்கிறீர்கள்.
Yeah, useless.
பிரயோஜனமற்றவன்.
And then you are more guilty.
அப்பொழுது இன்னும் அதிகமாக நீங்கள் குற்றவாளியாய் மாறுகிறீர்கள்.
And then if you say some more, then you go to hell.
இன்னும் கொஞ்சம் அதிகமாய் சொன்னால் நீங்கள் நரகத்துக்கு போகிறீர்கள்.
Can you see the standard here?
இங்கே இந்த தரத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா?
In the Old Testament, it only said, if you murder, there's no verse in the Old Testament that says, if you murder, you'll go to hell.
கொலை செய்தால் நரகத்துக்கு போவா என்கிற வசனமே பழைய ஏற்பாட்டில் இல்லை.
You look for it, it's not there.
தேடி பாருங்கள், அங்கே கண்டுபிடிக்க மாட்டீர்கள்.
Old Testament says, if you kill somebody, you got to be killed, that's all.
நீ கொலை செய்தால் நீ கொல்லப்பட வேண்டும் என்று தான் சொல்கிறது.
And your future God will determine.
உன்னுடைய எதிர்காலத்தை தேவன் தீர்மானித்துக் கொள்வார்.
But here is very clear.
ஆனால் இங்கே மிகவும் தெளிவாக இருக்கிறது.
If you're angry, you're guilty.
கோபப்பட்டால் குற்றவாளியாகிறாய்.
You know how anger develops in us. All of us have experienced it.
நாம் எல்லாருமே இதை அனுபவித்திருக்கிறோம். நமக்குள்ளாக எப்படி கோபம் அங்கே வளர்கிறது என்று தெரியுமா?
It always starts in the heart.
அது எப்பொழுதுமே உள்ளத்திலே தான் கோபம் ஆரம்பிக்கிறது.
Somebody does something to irritate you.
நம்மை உங்களை எரிச்சல் படுத்தும்படியாக யாரோ ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள்.
Maybe your husband, it may be your wife.
உன்னுடைய புருஷனோ உன்னுடைய மனைவியோ.
Maybe somebody in the office, it may be your neighbor.
வேலை செய்கிற இடத்திலோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரரோ.
Maybe your relative who cheated you.
அல்லது உங்களை ஏமாற்றின சொந்தக்காரரோ.
And there's an anger in your heart.
உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கோபம் அங்கே வருகிறது.
God says,
தேவன் சொல்கிறார்,
you are already a murderer.
நீ ஏற்கனவே ஒரு கொலைகாரன்.
You say, no Lord, I have not even said anything.
இல்லை ஆண்டவரே, நான் இன்னும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே.
Yeah, you are controlling your mouth, but you are a murderer in God's eyes.
ஆம், நீ வாயை கட்டுப்படுத்திக் கொள்கிறாய், ஆனால் உன் உள்ளத்திலே கோபம் இருக்கிறது.
Do you understand that standard?
இந்த தரத்தை புரிந்து கொண்டீர்களா?
I tell you, 99% of Christians are followers of Moses, not followers of Jesus Christ.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 99% மோசேயினுடைய சீஷராய் இருக்கிறார்கள், இயேசுவினுடைய சீஷராய் இல்லை.
The standard is, I don't kill anybody.
அவர்களுடைய வாழ்க்கை தரம், நான் யாரையும் கொலை செய்யவில்லை என்பதுதான் இருக்கிறது.
That's why when you get anger in your heart, you don't feel guilty.
ஆகவே தான் உங்கள் உள்ளத்தில் கோபம் வந்தாலும் நீங்கள் குற்றம் செய்தது போல உணர்கிறது இல்லை.
Control your mouth and you say, praise God, I got victory over sin.
உங்கள் வாயை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பாவத்தை வெற்றி கொண்டேன் என்று
சொல்கிறீர்கள். Have you read this verse?
இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
Everyone who is angry is guilty.
கோபப்படுகிற ஒவ்வொருவனும் அவன் குற்றவாளியாக இருக்கிறான்.
He hasn't even opened his mouth, he's guilty.
அவன் வாயை கூட திறக்கவில்லை, ஆனாலும் குற்றமான சாட்சி உடையவனாக
இருக்கிறான். When he opens his mouth, that's the second step. He becomes more guilty.
அவன் வாயை திறக்கும் பொழுது இன்னும் அதிக குற்றவாளியாய் மாறுகிறான்.
And you know how anger is.
கோபம் எப்படி இருக்குது என்று தெரியுமா?
All of you have experience in that.
நீங்கள் எல்லாருமே இதில் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள்.
First try to control it.
முதலாவது நீங்கள் அதை அடக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
And you cannot control it.
அடக்க முடியவில்லை.
You know, like the water boils over.
தண்ணீர் கொதித்து நிரம்பி வழிகிறது போல.
Or when the milk boils over, when it's heated.
பாலை நீங்கள் காய வைக்கிறீர்கள், அது நன்றாக சூடாகும் பொழுது அப்படியே பொங்கி வெளியே வழிகிறது.
Comes out through the mouth.
அது வாய் வழியாக வார்த்தைகள் வருகிறது.
You go and tell the other person whatever you want to say.
நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை கோபத்தோடு கூட போய் சொல்லிவிடுகிறீர்கள்.
Isn't that how you do it to your wife or husband?
நீங்கள் புருஷனுக்கோ மனைவிக்கு அப்படித்தானே செய்கிறீர்கள்.
Then it's all gone out.
பிறகு உள்ளே இருக்கிற கோபம் எல்லாம் வெளியே வந்து விட்டது.
You go back.
பின்னால் போகிறீர்கள்.
And do something else.
வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறீர்கள்.
But the stove is still boiling.
ஆனால் அங்கே இன்னுமாய் கொதித்துக் கொண்டே இருக்கிறது, அங்கே சூடு ஏறி கொண்டே இருக்கிறது.
And once more the milk boils over.
திருப்பியும் பால் நிரம்பி வழிகிறது.
You say, what I told her is not enough.
நான் அவளுக்கு சொன்னது அல்லது அவளுக்கு சொன்னது போதுமானதாக அல்ல, போதுமானதில்லை.
நான்
சொன்னது போதுமானதாக இல்லை.
And after 5 minutes you go back to him again.
5 நிமிடம் கழித்து மீண்டுமாய் நீங்கள் அவனிடத்திலே போகிறீர்கள்.
Or to her.
அல்லது அவளிடத்திலே போகிறீர்கள்.
And so say some more.
இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை சொல்கிறீர்கள்.
Then you are ready to go to hell.
அதற்கு பிறகு நீங்கள் எரிநரகத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக
இருக்கிறீர்கள்.
இவைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல.
And you will not hear it in any other church.
வேறு எந்த சபையிலேயும் இந்த வார்த்தைகளை கேள்விப்படவே மாட்டீர்கள்.
They don't preach the Bible.
ஏனென்றால் அவர்கள் வேதத்தை பிரசங்கிப்பதில்லை.
Many years ago, the Lord told me,
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் எனக்கு சொன்னார்,
Go and preach what other churches are not preaching.
மற்ற சபைகளில் பிரசங்கியாத காரியங்களை நீ பிரசங்கி என்று எனக்கு தெரிய சொன்னார்.
You will be very unpopular.
அப்படி நீ பிரசங்கிக்கும் பொழுது நீ பிரபலமற்றவனாய் போய் விடுவாய்.
You preach it, I'll be with you.
ஆனால் நீ பிரசங்கி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
That's what I've done 30 years.
30 ஆண்டுகளாக அதைத்தான் நான் செய்து வருகிறேன்.
Exactly like it's written here.
இங்கே எழுதியிருக்கிறது போலவே நான் பிரசங்கி.
You're angry in your heart, you don't open your mouth, you're guilty.
உள்ளத்திலே கோபம் இருந்து வாயை திறக்காமல் இருந்தாலும் கூட நீ
குற்றவாளியாகிறாய்.
அங்கே போய் நீங்கள் ஏதோ ஒன்றை சொல்லுகிறீர்கள்,
you're more guilty.
அதிகமாய் கோபப்படுகிறீர்கள், அதிகமாய் குற்றவாளியாகிறீர்கள்.
Come back and keep quiet.
திரும்பி போய் உட்கார்ந்து விடுகிறீர்கள் அமைதியாக.
5 minutes you go back and say something more.
5 நிமிடம் கழித்து இன்னும் அதிகமாய் சொல்லுகிறீர்கள்.
Then you are ready to go to hell.
அப்பொழுது நீங்கள் பரலோக நரகத்துக்கு போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்.
I think many of you are ready to go to hell.
உங்களில் அநேகர் நரகத்துக்கு போவதற்கு ஆயத்தமா இருக்கல் என்று நினைக்கிறேன்.
Clap your hands and sing over here, but God is not fooled.
இங்கே நீங்கள் கைதட்டி பாட்டு பாடலாம், ஆனால் தேவன் ஏமா வஞ்சிக்கப்படுகிறவர் அல்ல.
But the Lord didn't stop there.
ஆனால் தேவன் அங்கே அதை நிறுத்தவில்லை.
Because the message of gospel is not a message of condemnation.
சுவிசேஷத்தின் செய்தி உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற செய்தி அல்ல.
No, it's a message of hope.
இது நம்பிக்கையின் செய்தி.
So he goes on from there to say something more.
அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாய் சொல்லுவதற்கு அவர் வருகிறார்.
This is okay. Here's a way to escape hell.
இங்கே நரகத்துக்கு தப்பிக்க முடியாத ஒரு வழி இருக்கிறது என்று சொல்கிறார்.
Next verse.
அடுத்த வசனம்.
Now you come to the altar, you come to the conference, or you come to the meeting.
இப்பொழுது நீங்கள் பலிபீடத்திலோ அல்லது கூட்டத்துக்கோ அல்லது கான்ஃபரன்ஸ்க்கோ வந்திருக்கிறீர்கள்.
And there you remember, oh, I shouted at my wife or my brother or my relative.
என்னுடைய மனைவியோ என்னுடைய சகோதரனையோ அல்லது என்னுடைய உறவினரையோ நான் கோபப்பட்டு சத்தம் போட்டு விட்டேன் என்று எண்ணுகிறீர்கள், உணர்கிறீர்கள்.
Stop.
உடனே நிறுத்தி விடுங்கள்.
Don't pray, don't give money, don't do anything.
ஜெபிக்க வேண்டாம், காணிக்கை கொடுக்க வேண்டாம், ஒன்றையும் செய்ய வேண்டாம்.
Go. It doesn't say go to God.
தேவனிடத்திலே போங்கள் என்று சொல்லவில்லை.
See what it says.
இங்க என்ன சொல்லியிருக்கிறது என்று பாருங்க.
It's easy to go to God.
தேவனிடத்திலே போவது எளிது.
Very easy.
ரொம்ப எளிது.
All of us have years of experience of going to God and saying, oh Lord, I'm sorry, please forgive me.
ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி நம்ம எத்தனையோ வருஷமா நமக்கு அனுபவம் ஆயிடுச்சு.
One of the biggest deceptions of so-called confession nowadays.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பாவ அறிக்கை என்பதனுடைய பெரிய வஞ்சனை இதுதான்.
If you have only sinned against God,
தேவனுக்கு எதிராக மட்டுமே பாவம் செய்திருந்தால்,
go only to God.
அப்பொழுது தேவனிடத்திலே மட்டும் போனால் போதும்.
For example,
உதாரணமாக,
if I was only at stage 1,
நான் முதல் நிலையிலே இருக்கிறேன் என்று
வைக்கோ. I got angry with him in my heart.
நான் உள்ளத்திலே இவரோடு கூட கோபப்பட்டு விட்டேன்.
I never said anything.
நான் ஒன்றையும் சொல்லவில்லை.
Then I have to only confess to God.
அப்பொழுது தேவனிடத்திலே மட்டுமே நான் அறிக்கை செய்ய வேண்டும்.
If I had some bad thought in my heart against him, I don't have to confess to him because I didn't hurt him.
இவருக்கு விரோதமாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு கெட்ட எண்ணம் வந்திருந்தது என்று சொன்னால், அதை நான் இவரிடத்திலே போய் அறிக்கை செய்ய தேவையில்லை. ஏனென்றால் அவரை நான் எந்த விதத்திலும் தீமை செய்யவில்லை.
We know that.
நாம் அதை அறிந்திருக்கிறோம்.
We don't confess sin which we did not hurt anybody.
நாம் இன்னொரு நபரை எந்த ஒரு பாவத்தினாலும் தீமை செய்யாவிட்டால், தீங்கிழைக்காவிட்டால், அதற்காக நான் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, அறிக்கை செய்ய தேவையில்லை. அது தேவனிடத்திலே மட்டும் அறிக்கை செய்தால்
போதும்.
என்னுடைய சிந்தையிலே இச்சை கொண்டேன்.
I didn't harm anybody.
நான் யாருக்கும் தீமை செய்யவில்லை.
Go to God and I say, Lord, I'm sorry for what I did.
தேவனிடத்திலே போய் ஆண்டவரே நான் செய்ததற்காக வருத்தப்படுகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும்.
It became more than from my mind and heart.
என்னுடைய இருதயம் என்னுடைய சிந்தையிலிருந்து அது அதிகமாகிறது என்றால்,
I actually spoke something.
நான் உண்மையாலுமே ஏதோ பேசிவிட்டேன்.
Or I touched a girl.
அல்லது ஒரு பெண்ணை தொட்டு விட்டேன்.
Then I have to confess to that person also.
அப்பொழுது நான் அந்த நபரிடத்திலேயும் நான் அறிக்கை செய்ய வேண்டும்.
I can't just go to God and say I'm sorry.
தேவனிடத்திலே மட்டும் போய் ஆண்டவரே என்னை மன்னித்துடுங்கள் என்று சொன்னால் போதாது.
Because I have harmed one more person.
ஏனென்றால் நான் இன்னும் ஒருவருக்கு தீங்கிழைத்து விட்டேன்.
I have to go to that person.
நான் அந்த நபரிடத்திலே போய்
and say I'm sorry.
நான் தவறு செய்து விட்டேன், மன்னித்துக்கொள் என்று கேட்க வேண்டும்.
I hurt you.
நான் உங்களுக்கு தீங்கு செய்து விட்டேன்.
The same thing applies if you have gossiped against someone, spoken evil about that person to somebody.
அதே போலதான் ஒருவரை பற்றி இன்னொரு இடத்திலே நீங்கள் புறங்கூறிவிட்டீர்கள் என்று சொன்னால், ஒருவரை பற்றி இன்னொரு இடத்திலே தீங்காய் பேசிவிட்டீர்கள் என்று சொன்னால்,
I spoke something evil of brother Vincent to three people here.
சகோதரர் வின்சென்ட் விரோதமாக இங்க இருக்கிற மூன்று பேரிடத்திலே நான் தீமையாய் பேசிவிட்டேன் என்று வைத்துக்
கொள்வோம்.
அதற்கு பிறகு நான் தவறாய் சொல்லிவிட்டேன் என்று உணர்கிறேன்.
Confess to God.
நான் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும்.
I have to confess to four people now.
நான் இப்பொழுது நான்கு பேரிடத்திலே நான் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
First I have to confess to all those three people.
முதலாவது நான் அந்த மூன்று பேரிடத்திலே சொல்ல அறிக்கை செய்ய வேண்டும்.
Sorry for what I said about Vincent. I withdraw all those statements. Please forgive me.
நான் வின்சென்ட் பற்றி சொன்ன காரியங்கள் தவறா இருக்கிறது. ஆகவே அந்த வாசகங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று
சொல்ல வேண்டும்.
பிறகு நான் இவரிடத்திலே போக வேண்டும்.
I say I'm sorry brother.
சகோதரனே,
against you, please forgive me.
உமக்கு விரோதமா நான் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று
கேட்க வேண்டும். I've already gone to those people and withdrawn those statements.
ஏற்கனவே அந்த மூன்று நபர்களிடத்திலே போய் நான் சொன்ன காரியங்களை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன்.
How many believers do this?
எத்தனை விசுவாசிகள் இதை செய்கிறார்கள்?
1 in a million.
10 லட்சம் பேர்களிலே ஒருவர் தான் செய்கிறார்.
That's why only 1 in a million become really holy.
ஆகவே தான் 10 லட்சம் பேர்களிலே ஒரு நபர் மட்டுமே பரிசுத்தமாய் மாறுகிறார்.
The rest will pray.
மீதி பேர் ஜெபிக்கிறார்கள்.
Fill me with the Holy Spirit.
ஆண்டவரின் அபிஷேகத்தினாலே நிரப்பும்.
Holy Spirit.
பரிசுத்த ஆவி.
Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டுமா?
You really want Holy Spirit?
உண்மையாலுமே பரிசுத்த ஆவி உங்களுக்கு வேண்டுமா?
Which makes you sensitive to sin.
பாவத்திற்கு உங்களை இன்னும் கூர்மையாக்கக்கூடியதான ஆவியானவர் வேண்டுமா?
You don't want that.
உங்களுக்கு அது தேவையில்லை.
You want some noisy spirit or excitable spirit.
உங்களுக்கு பரவசம் அடைகிற ஒரு ஆவியும் சத்தம் போடுகிற ஒரு ஆவியும் தான் வேண்டும்.
Because if you wanted Holy Spirit, you would have gone and set all those matters right.
பரிசுத்த ஆவி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே நீங்கள் போய் அந்த காரியங்களை எல்லாம் சரி செய்திருப்பீர்கள்.
You know, God cannot be fooled.
தேவனை ஒரு காலம் ஏமாற்ற முடியாது.
God knows who all are sincerely seeking for a holy life.
ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தேடுகிறவர்கள் யார் யார் என்பதை தேவன் தெளிவாய் அறிந்திருக்கிறார்.
It doesn't matter whether you are elder brother or younger brother.
ஒரு மூத்த சகோதரனோ இளைய சகோதரனோ தேவனுக்கு அது ஒரு பொருட்டல்ல.
With God there is no partiality.
தேவனுடைய பார்வையிலே பட்சபாதமே இல்லை.
If you are an elder brother, the standard is much higher than for younger brother.
ஒரு மூத்த சகோதரனா இருந்தாலும் இளைய சகோதரனை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமா இருக்க வேண்டும்.
If you stand up and preach like me, then the standard is even higher.
என்னைப் போல இங்கே நின்று பிரசங்கிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தரம் இன்னும் எவ்வளவோ உயர்ந்திருக்கிறது.
You think God judges me by the same standard he judges you?
உங்களை நியாயந்திருக்கிற அதே தரத்தை போலவே என்னையும் நியாயந்திருப்பாரா? இல்லை.
At least 10 times higher stand.
குறைந்தது 10 மடங்காவது அதிகமாக தான் என்னை நியாயந்திருப்பார்.
God says you are preaching my word, then your standard is higher. I'll judge you by higher standard.
நீ மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறாய், ஆகவே உன்னுடைய நிலை அதிகமா இருக்க வேண்டும். அதிகமான தரத்திலே தான் நான் உன்னை நியாயந்திருப்பேன் என்று சொல்கிறார்.
And the longer you preach, the higher the standard.
எந்த அளவுக்கு அதிகமாய் பிரசங்கிக்கிறாயோ அந்த அளவுக்கு அதிகமாக உன்னுடைய தரம் இருக்க வேண்டும்.
That's why I tell people, if you got only 5 minutes worth to speak, speak 5 minutes. Yes, God won't judge you with a high standard.
ஆகவே தான் நான் ஜனங்களிடத்தில் சொல்லும்பொழுது நீங்கள் உங்களுக்கு 5 நிமிடம் பேச வேண்டிய தரம் தான் இருக்கிறது என்று சொன்னால் 5 நிமிடம் பேசுங்கள், தேவன் உங்களை நியாயந்திருக்க மாட்டார்.
I've seen people who got 5 minutes content to speak for 1.5 hours.
ஆனால் 5 நிமிடம் தான் பேசுவதற்கு தகுதி பெற்றவர்கள் அவங்க 1.5 மணி நேரம் பேசுகிறார்கள்.
Oh, what a standard God will judge them by.
அவர்களை எந்த அளவுக்கு அதிகமாக தரத்தோடு கூட தேவன் நியாயந்திருப்பார்.
But do you think they realize that?
ஆனால் அவர்கள் அதை உணர்கிறார்களா என்று எண்ணுகிறீர்களா?
99% of preachers don't realize that.
99% பிரசங்கிக்கிறவர்கள் அதை உணர்வதே இல்லை. ஏன்?
Because they don't read God's word.
அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில்லை.
Let me read to you James chapter 3.
யாக்கோபு 3 அத்தியாயத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன்.
Here is a commandment.
இங்கே ஒரு கட்டளை இருக்கிறது.
It's a commandment of God.
இது தேவனுடைய கட்டளை.
If God has not called you to be a teacher of his word,
தம்முடைய வார்த்தையை போதிக்கிறவனாய் உங்களை அழைக்காத பட்சத்தில்,
it says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
don't let many of you become teachers, my brothers, because you'll be judged by a stricter judgment.
யாக்கோபு 3:1, என் சகோதரரே, அதிக ஆக்கணியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக.
Why should you not become teachers?
ஏன் நீங்கள் போதகராக கூடாது?
Say, Lord, but there's a great need for teachers in the church.
ஆண்டவரே, சபையிலே போதிப்பதற்கு பல அதிகமான தேவை இருக்கிறது என்று சொல்லலாம்.
That may be true.
அது உண்மையா இருக்கலாம்.
But don't become one. God has not called you.
தேவன் உங்களை அழைக்காத பட்சத்தில் நீங்கள் போதகராய் மாறிவிட வேண்டாம்.
Because your judgment will be much stricter.
ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு மிகவும் கண்டிப்புள்ளதாக இருக்கும்.
I have seen so many speakers in our churches get up and speak and speak and speak and speak and speak with absolutely no fear of God.
நாம் நம்முடைய சபைகளிலே பார்த்திருக்கிறது என்னவென்றால் சில சகோதரர் எழுந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். சுத்தமாக தேவ பயமே இல்லை.
They're not teaching anything wrong.
அவர்கள் தவறான காரியங்களை போதிக்கவில்லை.
But they are wasting people's time.
ஆனால் மக்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள்.
There's no anointing upon their life.
அவருடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லை.
No anointing in their words.
அவருடைய வார்த்தைகளிலே அபிஷேகம் இல்லை.
Think they are very interesting to listen to.
அவர்கள் பேசும்பொழுது எல்லாரும் சுவாரஸ்யமாக விருப்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
Everybody is just waiting for them to finish.
எல்லாரும் எப்பொழுதுதான் இவர் முடிப்பார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
At the end of it, the judgment of God is going to be very severe on them.
அதனுடைய முடிவிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது கடுமையாக இருக்கும்.
Won't come immediately.
உடனடியாக வராது.
It will come at the judgment seat of Christ.
இயேசுவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வரும்.
When it comes on you, please don't tell me I did not warn you.
அது உங்களிடத்திலே வரும்பொழுது நான் உங்களை எச்சரிக்கவில்லை என்று மட்டும் சொல்ல வேண்டாம்.
We must not speak more than our life.
நம்முடைய வாழ்க்கையை காட்டிலும் அதிகமாக பேசவே கூடாது.
Never.
ஒரு காலம் பேசக்கூடாது.
We must only speak according to the measure of our life.
நம்முடைய வாழ்க்கையின் அளவை தகுந்த மாதிரி தான் நாம் பேச வேண்டும்.
According to the grace God has given us.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்கு தக்கவாறு தான் பேச வேண்டும்.
The gift God has given us.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரத்துக்கு தக்கவாறு தான் பேச வேண்டும்.
Many examples like this I could take to show you how there is very little fear of God in many of our lives.
நம்மிலே அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறைவாய் தெய்வ பயம் இருக்கிறது என்பதை இது போல அநேக உதாரணங்களினாலே நான் எடுத்து சொல்ல முடியும்.
I have seen wives and husbands who won't talk to each other for 2-3 days.
இரண்டு மூன்று நாட்கள் புருஷனும் மனைவியும் பேசிக்கொள்வதில்லை என்பதை பார்த்திருக்கிறேன்.
You would think that they are atheists.
அவர்கள் நாத்திகர்கள் என்று எண்ணலாம்.
No.
இல்லை.
You think okay maybe not atheists maybe they are nominal Christians.
இல்லை, அவர்கள் நீங்க சொல்றது வந்து பெயர் கிறிஸ்தவங்களா இருக்கலாம் பிரதர் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம்.
No, they are not nominal Christians.
அவர்கள் பெயர் கிறிஸ்தவங்களும் அல்ல.
Okay, they may be born again Christians in some dead denomination.
இல்லை சகோதரரே, அவர்கள் மனந்திரும்பின கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் வேற சத்த ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு புருஷ மனைவியா இருக்கலாம். இந்த காரியங்களும் அவங்க கேள்விப்படவில்லை என்று சொல்லலாம். இல்லை,
these are born again Christians in our churches.
இவர்கள் எல்லாரும் மனந்திரும்பின கிறிஸ்தவர்கள், நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள்.
Come to so many conferences and heard these things for so many years.
அநேக கான்பரன்ஸ் கூட்டங்களுக்கு வந்து இவ்விதமான வார்த்தைகளை பல வருஷங்களாக
கேட்டவர்கள்
பரிசுத்தான் அபிஷேகத்துக்காக கண்களை மூடி சத்தமாக
ஜெபிப்பார்கள்.
பின்னர் எப்படி இவர்கள் வீட்டுக்கு போய் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்?
There is no fear of God before their eyes.
அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை.
See, it says in Romans chapter 3.
ரோமர் மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Romans chapter 3.
ரோமர் மூன்றாம் அதிகாரம்.
You know, the Holy Spirit is trying to show here how all people are sinners.
எல்லாரும் பாவிகள் என்பதை ஆவியானவர் இந்த பகுதியிலே காண்பிக்கிறார்.
Many things he says.
அவர் பல காரியங்களை இங்கே சொல்கிறார்.
Quoting from the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை எடுத்து சொல்லி காண்பிக்கிறார்.
Quotation from Psalm 14.
சங்கீதம் 14 இருந்து ஒரு சில வசனங்கள்.
In Romans 3:10.
ரோமர் 3:10.
There's nobody righteous, not even one.
அந்தபடியே நீதிமான் ஒருவனாகியும் இல்லை.
There's nobody who understands.
உணர்வுள்ளவன் இல்லை.
Nobody who seeks for God.
தேவனை தேடுகிறவன் இல்லை.
You thought you were seeking for God?
நீங்கள் தேவனை தேடுகிறோம் என்று எண்ணினீர்களா?
I believe God's word. Nobody seeks for God.
நான் தேவனுடைய வார்த்தை தான் நம்புகிறேன். யாருமே தேவனை தேடவில்லை.
I want to tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
You never sought for God.
நீங்கள் தேவனை தேடவே இல்லை.
God sought for you.
தேவன் தான் உங்களை தேடினார்.
I never sought for God.
நான் தேவனை தேடவில்லை.
But I admit it.
நான் அதை ஒத்துக்கொள்கிறேன்.
I hope you admit it also.
நீங்களும் அதை ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
God sought for me.
தேவன் என்னை தேடி வந்தார்.
That's why I seek for God now.
ஆகவே தான் நான் இப்பொழுது தேவனை தேடுகிறேன்.
If you realize that, you'd be humble.
நீங்கள் அதை உணர்வீர்களானால் தாழ்மையா இருப்பீர்கள்.
No one who seeks for God.
தேவனை தேடுகிறவன் இல்லை.
Everybody has turned aside.
எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள்.
All become useless.
அவர்கள் எல்லாரும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டார்கள்.
You can't be useful to God until you first realize you're useless.
நீங்கள் தேவனுக்கு நீங்கள் பிரயோஜனம் இல்லாதவன் என்று உணர்ந்தால் தான் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற முடியும்.
There's no one who does good.
நன்மை செய்கிறவன் இல்லை.
You thought you did a lot of good in your life?
உங்களுடைய வாழ்க்கையிலே அதிக நன்மை செய்திருக்கிறோம் என்று எண்ணுகிறீர்களா?
I'm sorry brother sister, I believe God's word. There's nobody who does good.
நான் வருத்தப்படுகிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று தான் வேதம் சொல்கிறது.
Not even one.
ஒருவன் கூட இல்லை.
There's not one person here who does good.
நன்மை செய்கிறவர் இங்கே ஒருவர் கூட இல்லை.
God may have worked in us and now we may be doing some good.
தேவன் நம்மில் ஒரு கிரியை செய்து இப்பொழுது நாம் நன்மை செய்து கொண்டிருக்கலாம்.
Apart from that, there's nobody who does good.
அதை தவிர நன்மை செய்கிறவனே இல்லை.
You say, no brother, I know some atheists and some non-Christians who do a lot of good.
இல்லை சகோதரரே, அநேக நாஸ்திகர்களும் அநேக தேவனற்றவர்களும் புரஜாதியர்களும் நன்மை செய்கிறதை பார்த்திருக்கிறேன்.
That is according to your standard.
அது உங்களுடைய தரத்தை அளவை பொறுத்தது, அது நன்மை என்று கருதுகிறீர்கள்.
You go and live in a slum.
ஒரு சேரி பகுதியில் போய் வாழ்ந்து பாருங்கள்.
And even one filthy dirty house you'll say this is a clean house.
அங்க இருக்கிற அசுத்தமான ஒரு வீட்டை போய் பார்த்தா கூட அவங்க சொல்லுவாங்க இதுதான் சுத்தமான வீடுங்கன்னு சொல்லுவாங்க.
Why?
ஏன்?
Because it is cleaner than all the other filthier houses over there.
ஏனென்றால் அங்க சேரி பகுதியில் மற்ற எல்லா அசுத்தமான வீடுகளை காட்டிலும் இது கொஞ்சம் பரவாயில்லை, அவ்வளவுதான்.
Somebody who's come from a clean house will say, you're calling this a clean house, this is absolutely filthy.
ஆனால் ஒரு நல்ல வீட்டில இருந்து வருகிறவர்கள் இதை பார்த்து இது போய் சுத்தமான வீடுன்னு சொல்லிருக்கீங்களா, இவ்வளவு அசுத்தமா இருக்கு என்று சொல்லுவார்கள்.
Most of you also, if you go to the best house in a slum, you'll call it filthy.
ஒரு சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மிகுந்த சிறந்த வீட்டுக்கு எங்களுக்கு அநேகர் போனாலும் கூட அது அசுத்தமான வீடு என்று தான் சொல்லுவீர்கள்.
Many people who you say, oh, he's a good man.
நல்ல ஒரு மனிதர்.
That shows how low your own standard is.
அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க என்று நீங்கள் சொல்லிருக்கீர்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமும் கீழான நிலையில் இருக்கிறது.
Spiritually you are also living in a slum today.
அதனுடைய பொருள் என்னவென்றால் ஆவிக்குரிய ரீதியில் நீங்களும் சேரியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
And you can look at a non-Christian and say he is good.
ஒரு கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒருவனை பார்த்து ரொம்ப நல்லவர் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால்
Even some Christians.
ஒரு சில கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் நல்லவர்கள் என்று சொல்லுவீர்கள் ஆனால்
He's got sin in their life.
அவருடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
Oh, he is a good man.
ஆனாலும் அவர் நல்லவர் என்று சொல்வீர்கள் ஆனால்
He's a good man because he gives money to the poor.
அவன் ஏழைகளுக்கு பணத்தை கொடுக்கிறபடினாலே நல்லவனா?
The Bible says
வேதம் சொல்கிறது
There is not even one good person.
நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது.
You can believe what you like. I believe what God says.
நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் நம்பலாம். நான் வேதம் சொல்கிறதை தான் நம்புவேன்.
We look on the outside and God looks at the heart.
நாம் வெளி தோற்றத்தை பார்க்கிறோம். தேவனோ இருதயத்தை பார்க்கிறார்.
I want to tell you, you can never have a proper experience of salvation until you discover there's nothing good in you.
உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையானது ஒன்றுமே இல்லை என்பதை காணும் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்காது.
How many of you are honestly willing to get up and say, I am no better than the worst prostitute and murderer in the world?
இந்த உலகத்திலே மிக மோசமான விபச்சாரியோ வேசியோ அல்லது கொலைகாரனோ அவனை காட்டிலும் எந்த அளவும் நான் நல்லவனே அல்ல என்று எத்தனை பேர் எழுந்திருந்து நேர்மையாக சொல்ல முடியும்?
You take all these gangsters and murderers
கொள்ளை கூட்டத்தார்களையும் கொலைகாரர்களையும் நீங்கள் பாருங்கள்.
You say there's no good in them.
அவர்களிலே நன்மை ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
There was some people like Veerappan and what is that other man's name? Otto Shankar? Is that? Yeah, people like that. You know all of them.
ஆட்டோ சங்கரை பத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வீரப்பனை பற்றி
கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
நீங்களும் வீரப்பனை போல தான் இருக்கல என்று நான்
சொன்னால்
நான் வீரப்பனை போல இல்லை அவர்களை போலலாம் நான் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள்.
That's why you don't enjoy your salvation.
ஆகவே தான் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இன்னுமாய் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறீர்கள்.
You please believe the word of God and your salvation experience will be much better.
தயவு செய்து வேதம் சொல்லுகிறதை நம்புங்கள். அப்பொழுது உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் மேன்மையானதாக இருக்கும்.
There is nobody. God says nobody who does good not even one.
நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது.
You got to come to that place.
நீங்கள் அந்த இடத்துக்கு முதலாவது வர வேண்டும்.
The teacher says you got zero.
ஆசிரியர் சொல்கிறார் மாணவனை பார்த்து நீ சைபர் மார்க் வாங்கி இருக்காய்.
I'm arguing with the teacher for 25 years. No, I got 5%. I didn't get zero.
இல்ல டீச்சர் நான் 5 மார்க் வாங்கி இருக்கேன் டீச்சர். முட்டை மார்க் வாங்கவே இல்லன்னு சொல்லி 25 வருஷமா நீங்க டீச்சர் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கீங்க. வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கீங்க. வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும்.
Teacher says no, Veerappan got zero, Otto Shankar got zero, you also got zero.
Veerappanukku cypher mark than kidaithathu, Otto Shankarukku cypher mark, ungalkkum cypher mark endru teacher solugira.
No, I got 5.
Illa illa enak 5 mark kidaithathu
endru solugira. That is them.
Naan avargalai pola mosamaanam nalla.
You can argue all your life.
வாழ்க்கை முழுதுமாய் நீங்கள் அப்படி வாக்குவாதம் பண்ணிக் கொண்டே
இருக்கலாம்.
நீங்கள் உங்கள் ரட்சிப்பை அனுபவிக்க போவதே இல்லை.
I agreed with God long ago. Yes Lord, I got zero only.
நான் எவ்வளவு நாட்கள் முன்பாக ஆமாண்டவரே நானும் முட்டை மார்க் தான் வாங்கினேன் என்று ஒத்துக்கொண்டேன்.
And what is the result?
அதனுடைய விளைவு என்ன?
I'm a very happy man.
நான் இப்பொழுது சந்தோஷமா நான் ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறபடினாலே சந்தோஷமான மனிதனாய் இருக்கிறேன்.
From sin.
பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன்.
Because I accepted God's verdict on my life.
ஏனென்றால் தேவனுடைய தீர்ப்பை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்டேன்.
You know many of us have not accepted God's verdict on our life.
நம்மில் अनेகர் தேவனுடைய தீர்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவே இருக்கிறோம்.
I was brought up in a very God fearing home.
நான் மிகுந்த தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பத்திலே வளர்க்கப்பட்டேன்.
My father never took me to a cinema.
என்னுடைய தகப்பனார் என்னை ஒரு காலம் சினிமாவுக்கு கூட்டிக் கொண்டு போனதில்லை.
Television in my home.
என்னுடைய வீட்டிலே டிவியே இல்லை.
But I got zero.
ஆனாலும் எனக்கு சைபர் மார்க் தான் வாங்கினேன்.
You know many of us who have been brought up in God fearing homes we don't think we have got zero.
நம்மில் தேவ பக்தி உள்ள வீடுகளிலே வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் நம்மில் अनेகர் பூஜ்ய மார்க் வாங்கினோம் என்று எண்ணுவதே கிடையாது.
We say I am not so bad like all the other college boys and girls.
மற்ற கல்லூரி மாணவர்கள் மாணவிகளைப் போல நான் கெட்டவன் இல்லை என்று சொல்றோம்.
They are fooling around with each other.
அவங்க எல்லாம் ஒருத்தரோடு ஒருத்தர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
I know that.
அது எனக்கு தெரியும்.
I am glad you are not doing that.
நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன்.
So you ask me brother Zach, are you saying that we should also live like that?
இப்பொழுது என்ன நாங்களும் அவங்கள போல வாழ்ந்துறதா என்று நீங்க கேக்குறீங்களா? இல்லை.
நோ 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 நோ
இல்லை இல்லவே இல்லை.
All I'm saying is
நான் சொல்வதெல்லாம்
you still got zero.
உங்களுக்கு இன்னும் சைபர் மார்க் தான் கிடைச்சிருக்கு.
If you did what they did you will destroy your body also.
அவங்க கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க பண்றது போல நீங்க பண்ணீங்கன்னா உங்க சரீரத்தையும் நீங்க கெடுத்துக் கொள்வீர்கள்.
A lot of them get AIDS.
அதுல அப்படி அவர்கள் ஏமாற்றி நடக்கிறபடினாலே அனைவருக்கு எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கிறது.
There was a young girl.
ஒரு இளம் பெண் இருந்தாள்.
went somewhere for meeting. She was only 18 years old then.
ஒரு கூட்டத்திலே அந்த பெண்ணை சந்தித்தேன். அவளுக்கு 18 வயது தான் ஆகியிருந்தது.
And it was some special meeting.
அது ஒரு விசேஷித்த கூட்டமாக இருந்தது.
I was visiting in their home.
நான் அந்த அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன்.
God fearing mother.
கர்த்தருக்கு பயப்படுகிற தாய்.
Father was not so interested.
ஆனால் அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை ஆவிக்குரிய காரியங்களிலே.
I sat and spoke to this girl and her brother.
நான் அங்கே உட்கார்ந்து அந்த பெண்ணிடத்திலேயும் அந்த பெண்ணுடைய அண்ணன் இடத்திலும் பேசிக் கொண்டிருந்தேன்.
Told them to take their Christian life seriously.
அவளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கங்கன்னு நான் பேசிட்டு இருந்தேன்.
He was not very interested in listening to me.
அவங்க என்னை நான் பேசுறத கேட்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லாதது போல இருந்துச்சு.
I saw the same girl 4 years later.
4 வருஷம் கழிச்சு அதே பெண்ணை மீண்டும் பார்த்தேன்.
Now she's 22.
இப்பொழுது அவளுக்கு 22 வயதாகி விட்டது.
You know what she told me?
அவள் என்ன சொன்னாள் தெரியுமா?
Brother Zach.
சகோதரர் ஜாக் அவர்களே.
I think I've got AIDS.
எனக்கு எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கிறது என்று எண்ணுகிறேன் என்று சொன்னாள்.
Fooled around with so many men.
அநேக பையன்களிடத்திலே மோசமாய் நடந்து கொண்டாள்.
I said God can still forgive you.
தேவன் உன்னை இன்னுமாய் மன்னிக்க முடியும் என்று
சொன்னேன். Repent of your sin.
உன் பாவத்துக்காக மறந்திரும்பு.
I went there 1 year later.
அதற்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு நான் போனேன்.
No interest.
விருப்பமே இல்ல. திரும்ப விருப்பமே இல்ல.
People in the church there, did she come back to the meeting?
கூட்டத்துக்குலாம் அவள் வருகிறாளான்னு சபையில இருக்கவங்கள பார்த்து கேட்டேன். இல்லை.
I feel sorry for that.
அவளுக்காக நான் வருத்தப்படுகிறேன்.
You know, this is the world we are living in today.
இப்படிப்பட்ட உலகத்திலே தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
God can forgive everybody.
தேவன் எல்லாரையும் மன்னிக்க முடியும்.
But if you sin with your body and you get a disease in your body,
உன் சரீரத்தினால நீ பாவம் செய்து அது நிமித்தமாய் ஒரு வியாதி உனக்கு வருமேயானால்,
I tell you God will not heal you because he wants to make you an example to other people.
உன்னை மற்றவர்களுக்கு மாதிரியாக ஆக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியால தேவன் உனக்கு சுகத்தை தர மாட்டார்.
Be careful.
ஆகவே எச்சரிப்பாய் ஜாக்கிரதையா இருங்கள்.
Don't fool around sexually with your body.
உங்களுடைய சரீரத்திலே இச்சைக்கேற்ற பாவத்தை செய்து நீங்கள் ஏமாற்ற
வேண்டாம்.
எய்ட்ஸ் வியாதி உங்களுக்கு வருமையானால் சீக்கிரமாகவே மரித்து விடுவீர்கள்.
Instead of living up to 70 years, you'll die at 25.
70 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வதற்கு பதிலாக 20-25 வயதிலேயே மரித்து விடுவீர்கள்.
So, I'm not saying we should fool around like that.
ஆகவே அப்படி நம்முடைய வாழ்க்கையை அதே போல வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால்
we have to acknowledge that we've got zero in God's eye.
தேவனுடைய பார்வையிலே நமக்கு கிடைத்திருக்கிற மார்க் சைபர் தான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
Then it speaks mostly about how we use our tongue.
அதற்கு பிறகு அதிகமாக நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்துறோம் என்பதை குறித்து
பேசுகிறது.
ரோமர் 3:13.
Throat is an open grave.
அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி.
Tongues they deceive.
தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள்.
In under their lips they got the poison of ass.
அவளுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது.
Their mouth is full of cursing and bitterness.
அவள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது.
Four statements about the tongue.
நாவை குறித்து 4 வாக்கியங்கள்.
Because the tongue is the part of our body with which we sin a lot every day.
நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினாலே அதிகமாய் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய நாவு தான்.
And their feet are swift to shed blood.
ரத்தம் சிந்துவதற்கு அவருடைய கால் தீவிரிக்கிறது.
See, you may not kill a person physically, but when you kill his reputation, you are shedding his blood.
நீங்கள் சரீர பிரகாரமாக ஒருவனை நீங்கள் கொல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒருவருடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பீர்கள் என்று சொன்னால், கெட்ட பெயர் வருவது வரும்படியா செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரத்தம் சிந்துகிறீர்கள்.
If I go and speak evil about Brother Vincent to somebody, I've shed his blood.
நான் சகோதரர் வின்சென்ட்டை பற்றி தீமையான காரியங்களை மற்றவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பேன், ஆனால் அவருடைய ரத்தத்தை சிந்துகிறேன்.
If I have a problem with him, I must go and tell him the Bible says.
அவருக்கு அவரிடத்தில் ஒரு பிரச்சனை நான் பார்ப்பேன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும்.
Jesus said Matthew 18, if your brother sins, go to him and tell him.
ஒரு சகோதரன் பாவம் செய்வானால் அவனிடத்தில் போய் சொல்லுங்கள் என்று இயேசு சொல்கிறார்.
If he doesn't listen to you, take 2 brothers and go to him.
அவர் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் 2 சகோதரர்களை கூட்டிக் கொண்டு போய் சொல்லுங்கள்.
Or go to the elder brothers.
அல்லது மூப்பரிடத்தில் போய் சொல்லுங்கள்.
But don't go talking to all the others about it.
ஆனால் அதை குறித்து மற்றவர்களிடம் நீ பேசிக் கொண்டிருக்க வேண்டாம்.
Feet are swift to shed blood.
ரத்தம் சிந்துவதற்கு கால்கள் தீவிரமா இருக்கிறது.
Go quickly to house. Did you hear about that? What happened over there?
சீக்கிரமா போய் ஒரு வீட்ல போய் உட்கார்ந்து பேசுறீங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த காரியம் தெரியுமா கேள்விப்பட்டீங்களா?
What that person's son or daughter has done.
இவங்களுடைய மகன் செஞ்சது உங்களுக்கு தெரியுங்களா? இவங்க மகன் செஞ்சது உங்களுக்கு தெரியுங்களா?
And it says in verse 17, the path of peace they have not known.
17 வசனத்திலே பார்க்கிறோம், சமாதான வழியை அவர்கள்
அறியாதிருக்கிறார்.
தங்களை தாழ்த்தி ஒரு இடத்துல போய் மன்னிப்பு கேட்பது என்றால் எப்படி என்று அறியாமல்
இருக்கிறார்.
இவைகள் எல்லாம் எதை நிரூபிக்கிறது?
18
வசனம்,
there is no fear of God before their eyes.
அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை.
It's like totaling up a arithmetic sum.
நிறைய நம்பர் இருக்கு, அந்த நம்பர் எல்லாம் கூட்டி கீழே கூடுதல் தொகை என்று போடுவது போல.
Verses 10 to 17.
10ஆம் வசனத்து முதல் 17ஆம் வசனம் வரை.
This plus this plus this plus this plus this plus this plus this all this.
இதையும் 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 எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய தொகை எவ்வளவு என்றால், அவருடைய முழு கூடுதல் எவ்வளவு என்று சொன்னால்,
There is no fear of God before their eyes.
அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை, அவ்வளவுதான்.
You know, therefore, what is the first thing we need to learn?
ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன?
Fear of God.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
We have heard about the grace of God.
தேவனுடைய கிருபையை குறித்து நாம் கேள்விப்பட்டோம்.
But the trouble with us is we have heard about the grace of God before we know the fear of God.
நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நாம் தெய்வ பயம் என்ன என்பதை கேள்விப்படுவதற்கு முன்பதாகவே தேவ கிருபை என்ன என்பதை கேள்விப்பட்டு விட்டோம்.
It's like going to college before we have gone through school.
ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே காலேஜுக்கு போறது போல.
Supposing you don't put your child into kindergarten.
உங்க பிள்ளையை நீங்க வந்து LKG UKGல சேர்க்கல.
We have to quickly get them a degree.
பரவாயில்ல, எப்படியாச்சும் சீக்கிரமா ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துடலாம்னு நினைக்கிறீங்க.
5 years old.
5 வயசு ஆயிடுச்சு பையனுக்கு.
You put him for BSc first year.
5 வயசுல வந்து பையனை வந்து BSc first year ல போய் சேர்த்து விடுங்க காலேஜ்ல.
He has not even gone to nursery yet.
அவன் இதுவரைக்கும் LKG கே போனது கிடையாது.
So he'll sit there.
அவன் அங்க காலேஜ்ல போய் உட்கார்ந்திருக்கான்.
Doesn't even know ABC.
ABC ஏ தெரியாது அவனுக்கு.
They are talking all these complicated scientific things over there.
அங்கே அவர்கள் மிகவும் குழப்பமான விஞ்ஞான காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லி கொடுக்கிறார்கள்.
He's sitting there.
அவன் அங்க உட்கார்ந்திருக்கான்.
He can't understand anything.
ஒண்ணுமே அவனுக்கு புரியாது.
He gets examination paper.
கடைசில அவனுக்கு கேள்வித்தாள் கொடுக்கப்படுகிறது.
பரீட்சை
பேப்பர்ல எவ்வளவு மார்க் வாங்குவான்?
You can tell me.
நீங்க எளிதா பதில் சொல்லிரலாம் அதுக்கு.
Zero.
சைபர்.
Okay, he says fail one year, never mind, you'll try next year.
சரி பரவாயில்ல, ஒரு இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் BSc ல ஃபெயில் ஆயிட்டான், சரி அடுத்த வருஷமாச்சும் பாப்போம்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க நினைக்கிறாங்க.
Again.
அதுக்கு அப்புறமும்
zero.
சைபர் வாங்குறான்.
After 30 years he's still sitting in first year BSc.
30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் first year BSc ல உட்கார்ந்துட்டு இருக்கான்.
Zero.
சைபர் தான் வாங்கிட்டு இருக்கான்.
And other children who humbled themselves and started from nursery, they have already got MSc and all, got jobs now.
அவனோட பிறந்த மற்ற பிள்ளைங்க கொஞ்சம் தங்களை தாழ்த்தி எல்கேஜி யூகேஜி படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து எம்எஸ்சி எல்லாம் முடிச்சிட்டு இப்ப வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க, சம்பாதிச்சிட்டு
இருக்காங்க.
இவன் எப்போதும் சைபர் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு
இருப்பான்.
ஏனென்றால்
he tried to go to college before going to school.
ஸ்கூலுக்கு போவதற்கு முன்பதாகவே கல்லூரிக்கு போய்விட்டான்.
But you know, there's no stupid person like that in the world.
உலகத்துல இது போல யாரும் புத்தியீனமா இருக்கவே மாட்டார்கள்.
But among Christians there are many stupid people like.
ஆனா கிறிஸ்தவர்களிலே நிறைய புத்தியீனர்கள் புத்தியில்லாதவர்கள் அப்படி இருக்கிறார்.
They have tried to understand the grace of God before understanding the fear of God.
தேவ பயத்தை விளங்கிக் கொள்வதற்கு முன்பதாகவே தேவ கிருபை என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்கிறார்கள்.
See, it says in Proverbs 9 verse 10.
நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
The fear of the Lord is the beginning of wisdom.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
What is ஆரம்பம் mean?
ஆரம்பம் என்றால் என்ன?
Beginning. ABC.
ஆனா அவன் படுவது போல தான் ஆரம்பம்.
That is the, what is the first lesson in the school of wisdom?
ஞானம் என்கிற பள்ளிக்கு போகும் பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்ன?
What is ABC?
அங்கே உள்ள ஆனாவனா எதை படிக்கிறோம்?
Fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
Grace of God and all is BSc.
தேவனுடைய கிருபை எல்லாம் அது BSc பாடம்.
That we learn, don't worry.
அதை கவலைப்படாதீர்கள், அதை நாம் பொறுமையாக கற்றுக்கொள்வோம்.
See, there's another verse.
இன்னொரு வார்த்தை இருக்கிறது.
Galatians and chapter 3.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம்.
And it says here.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
நியாயப்பிரமாணம்
நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது.
ஸ்கூல் மாஸ்டர் இட் சேஸ்.
இங்கே வாத்தியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
A school teacher.
ஒரு பள்ளி ஆசிரியை.
So, what does a school teacher lead you to?
ஒரு பள்ளி ஆசிரியர் உங்களுக்கு எங்கே வழி நடத்துகிறார் உங்களை?
Through 12 years or 13 years he leads you to college.
12 13 வருஷங்கள் கழித்து உங்களை கல்லூரிக்கு நடத்துகிறார்.
You start with nursery and you spend 13 years
LKG சேர்ந்து இப்பொழுது 13 வருஷமாக விட்டது. இப்பொழுது நீங்கள் கல்லூரிக்கு போகிறீர்கள்.
You are 18 years old now.
இப்பொழுது 18 வயது ஆகிவிட்டது.
You finished 12th class.
12ஆம் வகுப்பு முடிச்சாச்சு.
You go for BSc.
இப்பொழுது BSc போய் சேர.
Because the school teacher has done a very good job in 13 14 years.
13 14 ஆண்டுகளாக இந்த பள்ளி ஆசிரியர் நல்ல ஒரு வேலை செய்திருக்கிறார்.
But if every year in school you fail 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 how can you join BSc?
நீங்கள் ஸ்கூல்ல ஒவ்வொரு வருஷமும் ஃபெயில் ஆகிட்டே இருந்தா எப்படி BSc ல போய் சேருவீங்க?
That is the trouble with a lot of believers today.
இன்றைக்கு அநேகருடைய அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை இதுதான்.
I feel that many of us spiritually have tried to join college without going through school.
நம்மில் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்கூல் படிக்காமே காலேஜுக்கு போய் சேர்ந்துட்டோம்.
Now the thing is, you don't have to spend 14 years in school spiritually speaking.
ஆனா ஆவிக்குரிய ரீதியில பேசினால் ஸ்கூல்ல 14 வருஷம் செலவு பண்ண தேவையில்லை.
But you have to learn it.
ஆனா கற்றுக்கொள்ள வேண்டும்.
However long you take.
எவ்வளவு நீண்ட நாட்கள் எடுத்தாலும் கூட அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
What is the subject in 14 years of school?
ஸ்கூல்ல 14 வருஷம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன?
The fear of God.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
If you learn that,
இதை நீங்கள் கற்றுக்கொண்டால்,
you may learn it in 1 week.
ஒரு வாரத்தில் நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
Then you are ready for college.
அதற்கு பிறகு கல்லூரி போவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்.
But if you take 50 years to learn it, then you have to wait 50 years to go to college.
ஆனால் இதை கற்றுக்கொள்வதற்கு 50 வருஷம் உங்களுக்கு ஆகும் என்று சொன்னால், 50 வருஷம் கழிச்சு தான் நீங்க கல்லூரிக்கு போக முடியும்.
In spiritual life, there's no minimum age for joining the grace of God.
ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை என்ற கல்லூரியில சேருவதற்கு குறைந்தபட்சம் இவ்வளவு வயது தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையே கிடையாது.
But it says the law has to be your schoolmaster to lead you to college.
ஆனால் நியாய பிரமாணம் நம்மை கல்லூரிக்கு நடத்துவதற்கு ஒரு ஆசிரியராக இருக்க
வேண்டும்.
அந்த கல்லூரி என்பது கிறிஸ்து.
Do you see now where your problem has been? I'm trying to explain to you why many of you have sought for victory for so many years and haven't got it.
உங்களில் அநேகர் அநேக வருஷமா பாவத்தின் மேல் வெற்றி எனக்கு வேண்டும் நீங்க தேடியும் உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றதை இப்ப எப்படி ஆச்சு நான் உங்களுக்கு விளங்க வைக்கணும்னு விரும்புறேன்.
One of the most frequent questions people ask me is this.
என்னிடத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இதுதான்.
Brother Jack, why I have tried so many years to get victory over sin, I haven't got it.
பாவத்தின் மேல் வெற்றி அடைய முடிய எவ்வளவு வருஷம் நான் தேடி இருக்கிறேன், முயற்சி செய்திருக்கிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கலையே, ஏன் பிரதர் என்று
கேட்கிறார்.
இன்றைக்கு நான் அதற்கு பதில் சொல்கிறேன்.
You did not study ABC properly and you're sitting in the BSc class.
நீங்கள் ABC ஐ ஒழுங்காக படிக்காதபடி படிக்காமலேயே நீங்கள் இப்பொழுது BSc வகுப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Now please go back and learn ABC.
ஆகவே தயவு செய்து மீண்டும் போய் ABC ஐ கற்றுக்கொள்ளுங்கள்.
What is that?
அது என்ன?
Fear of God.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
The beginning of wisdom.
இதுதான் ஞானத்தின் ஆரம்பம்.
Fear of God means to be sensitive to sin.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? பாவத்திற்கு அதிக உணர்வுள்ளவளாய் இருப்பது.
Means when God says something to you, you do it immediately.
தேவன் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு சொன்னார் என்று சொன்னால் உடனடியாக அதை செய்யுங்கள்.
Go and apologize to your wife.
மனைவியிடத்தில் போய் மன்னிப்பு கேள்.
You drop everything and go.
எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நீங்க போய் மன்னிப்பு கேட்கணும்.
Jesus said that's how we must live.
இப்படி தான் நாம் வாழ வேண்டும் என்று இயேசு சொன்னார்.
You know in Luke's gospel.
லூக்கா சுவிசேஷம்
and chapter 17.
17 ஆம் அதிகாரம்.
He's talking about the day in verse 30 when Jesus Christ will be revealed from heaven.
இயேசு பரலோகத்திலிருந்து வெளிப்படும் நாளை குறித்து இங்கே பேசுகிறார்.
Verse 24, like the lightning flashes, the Son of Man will be in his day.
24 ஆம் வசனம், மின்னல் வானத்தின் ஒரு திசையிலிருந்து தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
You don't know when that will happen.
அது எப்பொழுது நடக்கும் தெரியுமா?
Any day it will happen.
எந்த நாளில் வேண்டுமானால் நடக்கலாம்.
But on that day.
ஆனால் அந்த நாளிலே.
Verse 31.
31ஆம் வசனம்,
don't go downstairs to take your goods.
வீட்டின் மேல் இருக்கிறவன் படிக்கட்டு வழியாக இறங்கி வீட்டிலே இருக்கக்கூடிய ஜாமான்கள் எடுக்க போக வேண்டாம்.
And if you are in the field, you shouldn't have to turn back.
வயலிலே இருக்கிறவன் திரும்ப வேண்டாம்.
Or today we won't say field. Those days they worked in a field. Today we'll say office. If you are in the office, don't have to go back home.
அந்த நாட்களிலே வயல்வெளியிலே வேலை செய்தால் இப்பொழுது நம்மில் அநேகர் வயல்வெளியிலே வேலை செய்வதில்லை. உங்களுடைய அலுவலகத்தில் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க திரும்பி போக வேண்டாம்.
You're working in a factory or a hospital or a school.
நீங்கள் ஒரு பள்ளியிலேயோ அல்லது ஆஸ்பத்திரியிலேயோ அல்லது தொழிற்சாலையில வேலை செய்துட்டு இருக்கீங்க.
Government office.
அல்லது ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்றீங்க.
There the Lord comes.
அங்கே ஆண்டவர் வருகிறார்.
You should not have to say, Lord, please wait.
கொஞ்சம் காத்துருங்க.
I have to go back home and ask apology from my wife.
நான் வீட்ல போய் மனைவிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு.
I fought with her this morning before going to work.
நான் வேலைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு வந்தேன்.
I haven't settled it.
நான் இன்னும் அந்த கணக்கை முடிக்கல.
Give me half an hour, let me go home and settle that, then
அரை மணி நேரம் ஆண்டவரே உடனடியா நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்துறேன்.
Lord is not going to wait half an hour in the sky for you to go and settle things.
நீ போய் இல்ல மன்னிப்பு கேட்டு வர வரைக்கும் ஆண்டவர் வானத்துல அரை மணி நேரம் காத்திருக்கவே மாட்டார்.
Before you go to office,
நீ அலுவலகத்துக்கு போவதற்கு முன்பதாகவே அந்த வீட்ல மன்னிப்பு கேட்டு செட்டில் பண்ணிட்டு போ.
You should not have to turn back, it says in that day.
அந்த நாளில நீ பின்னிட்டு திரும்ப வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது.
Likewise, any attachment you have to earthly things.
அதே போல பூமிக்குரிய எந்த பொருளோடு கூட உனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குமானால்
that will hold you back.
அது உங்களை அப்படியே இழுத்துக்
கொள்ளும்.
32 வசனத்திலே பார்க்கிறோம், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்.
Attachment to her sarees and all which she left in Sodom.
சோதோமிலே விட்டு வந்த புடவைகள் மேல் அவளுக்கு திடீர்னு ஆசை வந்துருச்சு.
All those things are getting burnt now.
இப்பொழுது ஐயோ அதெல்லாம் எரியுதே என்று அவள் அங்கலாய்க்கிறாள்.
If you have any attachment to your sarees, you will not go to heaven, I'll tell you that.
உங்களுக்கு புடவை மேல ரொம்ப ஆசை இருக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. நான் உங்களுக்கு அதை சொல்றேன். லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள்.
You only had one saree and say, all those silk sarees are being burnt in Sodom.
அவள் இப்ப ஒரே ஒரு புடவை தான் கட்டிருக்கா. ஐயோ பட்டு புடவை எல்லாம் எரியுதே சோதோம்லன்னு சொல்லி கவலைப்படுறா.
I couldn't pick up my ornaments.
ஐயோ என் நகையெல்லாம் எடுத்து போடலையே, வீட்லயே அங்கே இருக்கே.
You are attached to all that, you will not go when the Lord comes.
இந்த விதமான காரியங்களிலே உங்கள் இருப்பு, உங்கள் பாசம், நேசமெல்லாம் இருக்குமென்றால் தேவனுடைய வருகை எடுத்துக் கொள்ளப்பட மாட்டீர்கள்.
You are on top of the house.
நீங்கள் வீட்டின் மேலே இருக்கிறீர்கள்.
You are attached to your goods inside the house.
வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாமான்கள் மேல் உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கிறது.
And you won't be ready.
அப்படியானால் நீங்கள் ஆயத்தமா இல்லை.
Next verse, remember Lot's wife.
அடுத்த வசனம், லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள்.
We must not have an attachment to anything on this earth if we want to go.
தேவனுடைய வருகையில போக வேண்டுமானால் இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு பொருளின் மீதும் நமக்கு ஈர்ப்பு இருக்க கூடாது.
Use them.
பயன்படுத்துங்கள்.
Don't be attached to them.
ஆனால் அதிலேயே நீங்கள் லைட் போயிருக்க வேண்டாம்.
And always make sure before you go to the field or the office, everything is settled that matters at home.
எப்போதுமே நினைச்சுக்கங்க, வீட்டுல விட்டு வெளியே போகணும்னா அல்லது வேலைக்கு போகணும்னா வீட்டுல எல்லாரோடையும் நான் சமாதானமா இருக்கேன்றதை நீங்க
நிச்சயப்படுத்திக்கோங்க.
தேவனுக்கு பயப்படுகிறபடினாலே உங்களுடைய மனசாட்சி எப்பொழுதும் சுத்தமா இருக்க வேண்டும்.
Now I want to show you the first place in the Bible where God says in Genesis 22 to a man, I know you fear me.
நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று முதல் முறை தேவன் மனிதனிடத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
That's a good example to see.
இதை நாம் பார்ப்பது நல்ல ஒரு உதாரணம்.
The first time in the Bible where God looked at a man and said, now I know that you fear me.
நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று முதல் முறை தேவன் மனிதனை பார்த்து சொன்ன சம்பவம்.
It's like, you know, when your school leaving certificate.
SSLC certificate போல.
Passed.
நீ தேர்ச்சி பெற்றாய்.
சைன் பை காட்.
தேவனே கழுத்து போட்டு கொடுக்கிறார்.
This person fears God.
இந்த மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறான் என்று தேவனே ஒரு சட்டாட்சி கொடுக்கிறார்.
Abraham got this SSLC certificate, he was ready to go to college.
ஆபிரகாம் இந்த SSLC சர்டிபிகேட்டை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது கல்லூரிக்கு போவதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான்.
What was he says that?
ஏ
சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 22.
ஆதியாகமம் 22 அதிகாரம்.
God told Abraham to go and offer up his son.
தேவன் ஆபிரகாமை பார்த்து உன்னுடைய புத்திரனை நீ எனக்கு பலி கொடு என்று சொல்கிறார்.
And just as he was going to offer his son.
அவன் தன்னை மகனை பலி செலுத்துவதற்கு முன்பதாக
the Lord said no.
இல்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார்.
Verse 12.
12 வசனம்.
Don't kill your lad.
உன்னுடைய பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே.
Now I know that you are a fearer of God.
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
That is SSLC certificate signed by God.
இதுதான் பள்ளி இறுதி தேர்வுடைய நச்சாட்சி நச்சான்றிதழ்.
Passed.
தேர்ச்சி பெற்றாயிற்று.
After 50 years after God called him.
தேவன் அவனை அழைத்ததற்கு பிறகு 50 ஆண்டுகள் கழித்து இந்த சான்றிதழை கொடுக்கிறார்.
God doesn't give a certificate after 2 days or anything like that.
ஆண்டவர் இரண்டு நாளைகளுக்குள்ளாக அவர் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார்.
He examined him.
அவர் ஆராய்ந்து பார்ப்பார், சோதித்து பார்ப்பார்.
Many examinations.
அநேக தேர்வுகளை கடந்து செல்ல வேண்டும்.
Final examination.
கடைசி தேர்வு.
Passed.
இறுதி தேர்விலே
Abraham, fearer of God.
ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன்.
Signed God.
தேவனே கையெழுத்து போடுகிறார்.
Okay, you can go.
சரி, நீ இப்பொழுது போகலாம் என்று சொல்லிவிட்டார்.
How did that happen?
இது எப்படி நடந்தது?
One day in the middle of the night.
ஒரு நாளிலே இரவிலே.
Verse 1.
1 வசனம்.
God said, Abraham.
ஆபிரகாமே.
Lord, here I am.
ஆண்டவர் இதோ இருக்கிறேன்.
One thing about Abraham, whenever God called him, he said, Lord, here I am.
எப்பொழுதெல்லாம் தேவன் ஆபிரகாமை அழைத்தார் அப்பொழுதெல்லாம் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்வார்.
What is that in Genesis?
ஆதியாகமத்தில் அதை நீங்கள் கவனித்து பாருங்கள்.
He may be doing the most important work.
ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பான்.
God says, Abraham.
ஆபிரகாமே.
He drops it and comes.
எல்லாத்தையும் உடனே அப்படியே போட்டுட்டு தேவன்ட வந்துருவான்.
Like these pews you see sitting outside the managing director's office.
நீங்கள் அந்த ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் அவருடைய அலுவலகத்துல வெளியே வந்த அட்டெண்டர் உட்கார்ந்திருப்பார்.
He may have gone to collect some water to drink.
அப்பதான் குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தார் பைப் கிட்ட.
He hears the bell.
அங்க பெல் சத்தம் கேக்குது.
He drops there and goes.
உடனே அப்படியே போட்டு உள்ள ஓடி போயிடுவார்.
Manager is calling him.
மேனேஜர் உங்களை கூப்பிடுறார்.
Time to drink water also.
அந்த நேரத்துல தண்ணி குடிக்கிற வேலை இருந்தாலும் போட்டுட்டு
போயிடுறார். That's how Abraham was.
இப்படி தான் ஆபிரகாம் இருந்தார்.
Read that in the previous 10 chapters.
இதை நாம் முந்தி உள்ள 10 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம்.
Abraham.
ஆபிரகாமே.
Here I am.
இதோ நான்.
Take your son and go and kill him in this Mount Moriah.
உன்னுடைய மகனை எடுத்து அவனை மோரியா தேசத்திலே போய் அங்கே எனக்கு பலியிடு என்று சொல்கிறார்.
What did Abraham do?
ஆபிரகாம் என்ன செய்தான்?
Did he fast and pray for one week?
ஒரு வாரம் உபவாசித்து ஜெபித்தானா?
When God says something, there's no need to fast and pray.
தேவன் ஏதோ ஒன்றை சொன்னால் அதற்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்க தேவையில்லை.
5 o'clock in the morning.
5 மணி விடியற்காலம்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
He got up.
எழுந்து போகிறான்.
He didn't even tell his wife what he's going to do.
தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை மனைவியிடத்திலே கூட சொல்லவில்லை.
Took his son and went.
மகனை கூட்டிக் கொண்டு போகிறான்.
Immediately.
உடனடியாக.
Went to that place.
அந்த இடத்துக்கு போகிறான்.
Exact place where God told him.
தேவன் சொன்ன அதே இடத்துக்கு போகிறான்.
It took him 3 days to reach there.
அந்த இடத்துக்கு போவதற்கு 3 நாள் பிரயாண தூரம்.
He didn't say, Lord, why go all the way there? Let me do it here itself.
ஆண்டவரே அவ்வளவு தூரம் போய் ஏன் பலி கொடுக்கணும்? ஆண்டவரே இங்கேயே கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு
சொல்லல. He said, go there. He went there.
அங்கே போன்னு சொன்னார். அங்கே போனான்.
Went to the top of the mountain.
மலையின் உச்சிக்கு போனான்.
Put his son there.
அங்கே மகனை
போட்டான். Every little point he obeyed immediately.
ஒவ்வொரு சிறு காரியத்திற்கும் உடனடியாக அவன் கீழ்ப்படிந்தான்.
God said, okay, don't kill your son.
சரி, இப்பொழுது நீ உன் மகனை பலியிட வேண்டாம் என்று
சொன்னான். Here's your certificate, fear of God.
தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்பதற்கு சான்றிதழை தருகிறார். ஏன்?
As soon as God told him something.
தேவன் ஒன்றை அவனிடத்தில் சொன்ன மாத்திரத்தில்.
Nobody else heard it.
யாருமே அதை கேட்கவில்லை.
Wife didn't hear it.
மனைவி கேட்கவில்லை.
He obeyed.
அவன் கீழ்ப்படிந்தான்.
I wanted to ask you something.
உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன்.
When God speaks to you something in a meeting like this.
இது போல கூட்டத்திலே தேவன் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே பேசுகிறார்.
Or yesterday.
அல்லது நேற்று தினத்திலே பேசினார்.
And nobody else has heard it. The person sitting next to you never heard it.
உங்கள் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறவங்க கூட அது கேட்கவில்லை. தேவன் உங்களிடத்திலே தான் பேசியிருக்கிறார்.
Your wife is sitting that side, she never heard it.
மனைவி அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், அவளும் கேட்கவில்லை.
You heard what God was speaking to your heart yesterday.
நேற்று தினத்திலே உன்னுடைய உள்ளத்திலே தேவன் என்ன பேசினார் என்பதை நீ கேட்டிருக்கிறாய்.
This morning.
அல்லது இந்த நாள் காலையிலே.
Now God is watching to see whether you obey immediately.
இப்பொழுது நீ உடனடியாக கீழ்ப்படுகிறாயா இல்லையா என்பதை தேவன் கவனிக்கிறார்.
Or you say, yeah, me think about it.
சரி, இதை குறித்து நான் தியானிக்கிறேன், எண்ணி பார்க்கிறேன்.
It's like examination day.
பரீட்சை நாள்ல.
And you don't go for the examination. You say, yeah, let me think about it.
பரீட்சைக்கு நாள்ல பரீட்சைக்கு போறப்பட்டு போகாம வீட்டுல உட்கார்ந்து சரி நான் போலாமா வேண்டாமா யோசிக்கிறேன் என்ன சொல்வது போல.
Fasting and praying for 3 days to see whether I should go for the exam.
நான் பரீட்சைக்கு போணுமா வேண்டாமா 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்வது போல.
By the time you finish your fasting and prayer, examination was over 3 days ago.
உங்க உபவாச ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பரீட்சை முடிஞ்சிருச்சு.
You're not going to get a certificate.
உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்குமா?
When God says something,
தேவன் ஒன்றை சொல்லும் பொழுது
you go immediately.
உடனடியாக போ என்றால்
then God will test you again next week, next month.
உடனடியாக போகிறீர்கள், அடுத்த வாரம் அடுத்த மாதம் தேவன் உங்களை சோதித்து
பார்ப்பார். You do it immediately.
உடனடியாக கீழ்ப்படுகிறீர்கள்.
Something else God says, you do it immediately.
வேறு ஒன்றை தேவன் சொல்கிறார், உடனடியாக கீழ்ப்படுகிறீர்கள்.
Especially the difficult commands.
குறிப்பாக கடினமான கட்டளைகள்.
You know what will happen?
என்ன நடக்கும் தெரியுமா?
One day you'll get a certificate.
ஒரு நாளிலே உங்களுக்கு ஒரு நற்சாட்சி கிடைக்கும்.
Fearer of God.
தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற சான்றிதழை நீங்கள் பெறுவீர்கள்.
Now you can go to college, my son.
இப்பொழுது நீங்கள் என் மகனே நீ கல்லூரிக்கு போகலாம்.
Now you can experience my grace.
இப்பொழுது நீ என்னுடைய கிருபையை அனுபவிக்கலாம்.
Free forgiveness.
இலவசமாய் இருக்கக்கூடிய மன்னிப்பை அனுபவிக்கலாம்.
Victory over sin.
பாவத்தின் மேல் உள்ள வெற்றியை அனுபவிக்கலாம்.
It says in Romans 6:14.
ரோமர் 6:14 இல் சொல்லப்பட்டது போல.
Sin shall not rule over you.
பாவம் உங்களை ஆண்டு கொள்ளாது.
Because now you are not under law anymore. You're finished with school.
ஏனென்றால் நீங்கள் இனிமேலும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இல்லை. நீங்கள் பள்ளி வாழ்க்கையை முடித்து விட்டீர்கள்.
You come to grace.
இப்பொழுது கிருபைக்கு வந்து விட்டீர்கள்.
Grace college you come to.
இப்பொழுது கிருபையின் கல்லூரிக்கு வந்து விட்டீர்கள்.
Praise God.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
That's God's will for you.
இதுதான் உங்களை குறித்த தேவ சித்தம்.
You have to learn the fear of God first.
முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
Simply when God tells you something which nobody else has heard, you obey it immediately.
வேறு யாருமே உங்கள் அருகாமையிலே கேட்கவில்லை, நீங்கள் தான் தேவன் பேசுகிறதை கேட்டிருக்கிறீர்கள், உடனடியாக கீழ்ப்படுங்கள்.
Don't be proud, don't seek your own honor.
பெருமையா இருக்க வேண்டாம், உங்கள் சொந்த கனத்தை தேட வேண்டாம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.